சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 75 அத்தியாயம். மரக்களத்துக்கு ஒரு தலைவி ஐசிஸ் தேவிய உண்மை தெய்வம் என்றும் கூறினார். அவர் சொன்னதிலிருந்து பல விஷயங்களை உணர்ந்தேன். மற்ற கலாச்சாரங்கள் போல எகிப்தின் கலாச்சாரமும் அரபு நாட்டில் வேறொன்று இருக்கிறது என்பதையும், ஐசிஸ் தேவியிடம் இலியாசுவுக்கு இணையற்ற நம்பிக்கை என்பதையும் புரிந்து கொண்டேன். ஆகவே அந்த பழைய நம்பிக்கைகளை களைந்து மதுகுருவிடம் பேசினேன். மானா என்ற தூர் தேவதை எனது மரக்களத்தில் உலாவுவதாக நான் கனவு கண்டதாகவும், ஆகவே ஐசிஸ் தேவியின் மந்திரங்களை மரக்களத்தில் தளத்தில் உச்சரித்தால் அந்த தூர் தேவதை ஓடிவிடும் என்றும் கூறினேன். என்னை போன்ற கடலோடிகளை மதம் மாற்றுவதானாலும் எங்கள் கப்பல் மீது மாற்றுவதே எங்கள் நாட்டு பழக்கம் என்றேன். மற்ற காரணங்களுக்கு மசிவது போல பாசாங்கு செய்த மதகுரு மானாவின் பெயரை கேட்டதும் உண்மையாகவே வெகுண்டார். ஐசிஸ் தேவியின் பெயரை உச்சரித்தால் அது ஓடிவிடும் என்று கூறி 3வது நாள் இரவில் என்னுடன் தனித்து புறப்பட்டார். யாராவது வீரர்களை அழைத்துக் கொள்ளுங்களேன் என்று. தேவையல்ல என்ற மதகுரு கடைக்கண்ணால் என் முகத்தை கவனித்தார். நான் பெரிய விசாரம் விட்டது போல முகத்தை வைத்துக் கொண்டேன். நீ கூறியது போல் அது நடிப்புத்தான் அலிமா. நான் உன்னையும் 10 காவலரையும் கடற்கரையில் கண்டதும் கிளி பிடித்ததாக காட்டியதும் நடிப்புத்தான். நடிப்பதை தவிர வேறு வழியும் இல்லை. என் திட்டத்தை குலைத்து விட்டதாக மதகுரு நினைக்க வேண்டும். அந்த நினைப்பில் தைரியத்தின் அசட்டையாயிருக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். உன்னை எப்பொழுதும் மன்னரின் ஒற்றர்களும் மதகுருவின் ஒற்றர்களும் தொடர்வதால் நீ அரண்மனையை அடைய முன்பே சிறைப்பிடிக்கப்படுவாய் என்பது எனக்கு தெரியும். சற்று பேச்சை நிறுத்தி அலிமாவை பார்த்தான் இளம் சழியன். அவள் விழிகளில் கோபச் சாயை படர்ந்திருந்தது. ஒருவேளை என்னை வீரர்கள் சிறை செய்து கொட்டடியில் அடைத்திருந்தால் என்னை காணவிலேயே விட்டு போய்விட தனி உத்தேசம் என்று அவள் கேட்டால் சொற்களில் கோபம் சொட்ட,
வீரர்கள் சிறை செய்தாலும் உன்னை சிறையில் அடைக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும்.
எப்படி தெரியும்?
எனக்கும் மதுகுருவுக்கும் இடையே மொழி பெயர்க்க மன்னன் உன்னைத்தானே நியமித்திருக்கிறார்.
அப்படியானால் மதுகுருவிடம் தனிமையில் பேசுகையில் என்ன செய்தீர்கள்?
தெய்வங்களின் பெயர்களை மட்டும் பெரிதாக உச்சரித்தேன். சிலவற்றுக்கு ஜாடை காட்டினேன். நான் எங்கள் நாட்டுக்கு வந்த அரபு வணிகர்களிடமிருந்து கற்ற மொழியையும் அரைகுறையாக பேசினேன்.
முதல் நாள் ஏன் அப்படி பேசவில்லை என்று மதுகுரு கேட்கவில்லையா?
கேட்டார். ஆனால் மொழி சரியாக தெரியாததால் பயமாக இருந்தது என்று மன்னிப்பும் கேட்டேன்.
அலிமா சிறிது நேரம் ஆழ்ந்து யோசித்துவிட்டு மீண்டும் சந்தேகம் கேட்டாள். ஆமாம், மரக்கலம் தான் உங்கள் வசம் இருந்தது. அப்படி இருக்க தளத்தின் மீது மண்டியிட்டு மதுகுருவிடம் சிகிச்சை பெறுவதற்கு எதற்காக உட்கார்ந்தீர்கள்
என்று. அவகாசம் தேவையாயிருந்தது அலிமா என்றான் இளம் சழியன்.
எதற்கு அவகாசம்
என்று கேட்டாள் அலிமா. அடிமை வர்த்தகர்கள் தப்பிய பிறகு அவர்களை துடுப்புக்கள் உள்ள அறையில் மூச்சு பேச்சில்லாமல் பதுங்கி இருக்கும்படியும், மதுகுருவும் நானும் மற்றவர்களும் தளத்துக்கு வந்த பின்பு ஓசைப்படாமல் மெல்ல நங்குரத்தை தண்ணீரில் மேலிழித்து விடும்படியும் கூறினேன். கடலில் நீர்வேகம் அதிகம் இருந்ததால் துடுப்புகளை துழாவ வேண்டியதில்லை என்றும் இப்பாலசிடம் சொல்லியிருந்தேன்
என்றான் இளம் சழியன். உங்கள் திட்டம் தவறாயிருந்தால், மதகுரு உங்கள் வழியில் விழாமல் இருந்தால், மரக்களத்துக்கு வர மறுத்திருந்தால் என்று உணர்ச்சி பொங்க கேட்டாள் அலிமா.
மரக்களத்தை நடத்தி சென்று முடிந்தால் தமிழகம் சேருமாறு இப்பாலசிற்கு உத்தரவிட்டிருந்தேன்
என்றான் இளம் சழியன். அங்கு அங்கு என்று
இருமுறை ஏதோ சொல்ல முற்பட்டு அலிமா மேலேயே முடியாததால் பெருமூச்சறிந்தாள்.
அங்கு காத்திருப்பவளுக்கு ஆறுதல் சொல்லவா இப்பாலசை அனுப்புகின்றீர்கள்
என்று கேட்க துடித்தாள் அவள். அதை நினைக்க நினைக்க இளம் சழியன் ஆழ்ந்த காதல், ஆழ்ந்த கடமை உணர்ச்சி, எந்த நிலையையும் சமாளிக்க வல்ல ஆழ்ந்த திறமை, எல்லாவற்றையும் விட எல்லையற்று கிடந்த அவன் நாட்டு பற்று, வீரம், தந்திரம் எல்லாம் இதயத்தை சூழ்ந்து உணர்ச்சிகளை கிளறிவிடுவே கரை புரண்ட அன்பினாலும் மதிப்பினாலும் அவன் கழுத்தை கட்டி கொண்டாள். அப்பொழுதுதான் அவன் சற்று கண்டித்தான். இலியாசுவின் வளர்ப்பு மகளுக்கு இது தகுதியல்ல அலிமா என்று. அவன் வார்த்தைகளில் இருந்த உஷ்ணத்தை கவனித்து அலிமா மெல்ல நகைத்தாள்.
அந்த உஷ்ணத்தை ஊட்டும் ஒரு பெண் ஆயிரக்கணக்கான ஸ்டேடியக்களுக்கு அப்பால் இருக்கின்றாள் என்பதை புரிந்து கொண்டதால் அவள் என்ன அத்தனை பெரிய அழகியா என்று பொறாமையும் கொண்டாள் அந்த பாலைவனத்து அழகி. அவள் சிரிப்பை சிறிதும் ரசிக்காத இளம் சழியன் பஞ்சனையிலிருந்து எழுந்தான். பிறகு மௌனமாக வெளியே செல்ல முயன்றான். எங்கு போகின்றீர்கள்?
அவன் அசட்டியாய் கண்டு கோபத்தோடு கேட்டாள் அலிமா. மேற்கொண்டு ஏற்பாடுகளை செய்ய
என்றான் இளம் சழியன். என்ன ஏற்பாடுகள்?
விடியாரை ஜமமே இருக்கிறது.
அது தெரியும்.
விடுவதற்குள் மதுகுருவை கரையில் இறக்கி விட வேண்டும்.
எங்கே?
இன்னும் அரைக்கல்ல தூரம் சென்றதும் கானாவின் தெற்கு ஓரத்தில் இருக்கும் பாறைகளுக்கு அருகில் கரையை அடைய ஒரு படகை கொடுத்து குருவையும் வீரர்களையும் அனுப்பிவிடுகிறேன்.
பிறகு
துடுப்புகளை கொண்டு இந்த சிவப்பு கடலுக்கு குறுக்கே மேற்கில் மரக்களத்தை செலுத்த வேண்டும். காற்று வசதியாயிருந்தால் பாயையும் விவரிக்க வேண்டும். இளம் சழியின் திட்டங்கள் தெளிவாக இருப்பதைக் கண்ட அலீமா சோழர் படைகளின் உப தலைவன் எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே யோசனை செய்வதை நினைத்து பார்த்து அவன் கூறிய அறிவை வியந்தாள். வெள்ளி முளைத்த சில வினாடிகளில் மிக திறமையுடன் அவன் திட்டங்களை நிறைவேற்றி முடித்த வித்தரணையை கண்டும் ஆச்சரியப்பட்டாள். மதகுருவுக்கும் அவருடைய வீரர்களுக்கும் படகு ஒன்றை அளித்து கரை சேரும்படி அனுமதித்துவிட்டு ஹிப்பாலஸை விழித்து அடிமை வர்த்தகர்களை தளத்துக்கு அழைத்து வரும்படி உத்தரவிட்டான் இளம் சழியன். அப்படி தளத்தில் கூடிய அடிமை வர்த்தகர்களை பார்த்து,
என்னை நீங்கள் அடிமையாக விற்க நினைத்தீர்கள். உங்களை அடிமை தலையிலிருந்தும் இலியாசுவின் சித்திரவதையிலிருந்தும் மீட்டிருக்கிறேன். என்னிடம் பணிபுரிய இஷ்டப்பட்டால் இந்த மரக்கலத்தில் அலுவல் புரியலாம். இல்லையேல் உங்களை அடுலிஸ் துறைமுகத்தில் இறக்கி விடுகிறேன். பிறகு நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம். கப்பலை செலுத்த புது மாலுமிகளையும் பணத்தை சம்பாதிக்க வழி எனக்கு தெரியும். என்ன சொல்கின்றீர்கள்
என்று கேட்டான் இளம் சழியன். படைத்தலைவனிடம் பணிபுரிவதே தங்கள் நோக்கம் என்பதை அடிமை வர்த்தகர்கள் பட்டவர்த்தனமாய் தெரிவிக்கவே சிலரை துடுப்புகளை துழாவவும் சிலரை பாய் விவரிக்கவும் ஏவிய இளம் சழியன் கோபத்தால் கொதித்து கொண்டு சற்று தூரத்தில் தளத்தில் நின்ற அலீமாவை ஹிப்பாலஸிடம் சுட்டிக்காட்டி,
ஹிப்பாலஸ், இந்த கப்பலுக்கு இனி அலீமாதான் தலைவி
என்று கூறியதன்றி,
அலீமா, உனக்குத்தான் மரக்கலத்தை நடத்த தெரியும் என்று சொன்னாயே. அடுலிஸுக்கு எங்களை கொண்டு சேர்ப்பது உன் கடமை
என்று சொல்லி அவளை அணுகி அவள் சீற்றத்தை தணிக்க அவளது இரு கரங்களையும் பிடித்து கொண்டான். காரியமாக வேண்டுமல்லவா, அதனால்தான் என்று சீறினாள் அலீமா.
காலை பிடிக்கிறேன் என்கிறாய், பிடிக்கட்டுமா
என்று சொல்லி புன்முறுவல் செய்தான் இளம் சழியன். அந்த புன்முறுவல் முன்பாக அவள் கோபம் கரைந்தது. மரக்கலத்தின் இடது பக்க துடுப்புகளை மட்டும் துழாவுங்கள். யாருங்கே சுக்கானை வலது பக்கம் திருப்பு. பாய்களை அத்தனை தூரம் விசிறிவிட வேண்டாம். இப்படியும் இந்த புறம்
என்று உத்தரவுகளை மடபடவென்று பிறப்பித்தாள் அலீமா. அவள் உத்தரவுகளை அடிமை வர்த்தகர்கள் வெகு தூரிதமாக நிறைவேற்றவே மெல்ல திடமாக வடமேற்கில் திரும்பிய மரக்கலம் காற்று வேகத்தில் ஓட முற்பட்டது. அலீமாவின் எண்ணங்களும் மரக்கலத்தை விட அதிக வேகத்துடன் அடுலிஸின் பெரும் வீதிகளில் ஓடிக்கொண்டிருந்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.